அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டிலே ஜனநாயகம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதன் அடையாளமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போது முதல்வராக இருந்த ஒருவரை யாரேனும் விமர்சித்திருந்தால் அதற்கு எம்மாதிரியான எதிர்வினை இங்கே எழுந்திருக்கும் என்பதை நாம் எல்லோருமே எண்ணி பார்த்திருப்போம். அவர் தேர்தல் ஆணையராக இருந்தால் கூட ஆட்டோக்கள் சென்ற காலம் தமிழ்நாட்டிலே இருந்தது என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு அந்த முதல்வர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தாது மட்டுமல்லாமல் தான் ஒரு எழுத்தாளர், தான் இதற்கு பதில் சொல்லி எழுதுவதற்கு பத்திரிகைகளும் பிற ஊடகங்களும் இருக்கின்றன, அதை கூட பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதையும் கூட பயன்படுத்தாமல் அமைதி காக்கிற ஒரு பண்பாளர் இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற காரணத்தினாலே எழுத்தாளர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது ஒரு நல்ல ஒரு அறிகுறி. அந்த விதத்தில் ஒரு வார இரட்டிலே வந்த ஒரு கட்டுரை, அதற்காக ஒரு கூட்டம் என்ற இந்த ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை என்பது தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக மாண்புக்கே ஒரு அடையாளமாக திகழ்கிறது. தமிழர்களுடைய இந்த ஒரு நற்பண்புக்கு இது ஒரு சாட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கட்டுரையிலே அவர் ஒரு எதிர்வை அவர் கட்டியிருந்தார். இளைஞர்கள், முதியவர்கள், புதியவர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு தேவையற்றவர்கள், சமூகத்துக்கு தேவையற்றவர்கள் என்று மிக உக்கிரத்தோடு வாதாடியவர் வரலாற்றிலே ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது ஹிட்லர் தான். ஒரு வயதுக்கு மேலே இந்த சமூகத்திலே யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது, அவர்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விட வேண்டும் என்று வாதாடியவர். இளைஞர்களிடத்திலே நம்பிக்கை வைக்கிற பல பேர் அந்த ஹிட்லருடைய கருத்து அது என்பதை மறந்து முதியவர்கள் ஓய்வு பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லுவதை நாம கூட பார்த்திருக்கலாம். இன்னைக்கு அரசியலிலே ஓய்வு என்று சொன்னால் அதற்கு என்ன வயதை நிர்ணயிப்பது என்பது ஒரு கேள்வி. இப்படி சமூகத்திலே பங்களிப்பு செய்கிறவர்கள் ஓய்வு பெற்றுவிட்டு சென்று விட்டார் என்னவெல்லாம் நடந்திருக்கும். இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தமிழக அரசின் மீது கடுமையான கண்டனங்களை கொடுத்துக் கொண்டிருந்த போது இந்த நீதிமன்ற அவமதிப்பு அதிகாரம் என்பது தேவையா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு கட்டுரையை எழுதியவர் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி பி ஆர் கிருஷ்ணயர் அவர்கள். மிகவும் உடல் நலிந்த நிலையில, முதிய நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர் ஓய்வு பெற்றிருந்தார். அந்த உச்ச நீதிமன்றத்தின் அந்த அதிகார குரலுக்கு ஒரு எதிர்வினையே இல்லாமல் போயிருக்கக்கூடும். ஏன் அமர்த்தியா சென்னுக்கு கூட நோபல் பரிசு கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்காது. இப்படி முதியவர்களை எல்லாம் நாம் வேலை வாங்கக்கூடாது என்று ஞானி அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த கருத்தை நாம் செயல்படுத்தினோம் ஆனால் என்ன நடக்கும்? நிறைய முதியோர் இல்லங்கள் தான் உருவாகும், வேறு எதுவும் இங்கே நடக்காது. எனக்கு தமிழக முதல்வர் அவர்கள் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை அவரே கூட அந்த கட்டுரையில குறிப்பிடுகிறார். அவர் அளவுக்கு இன்றைக்கு செயல்படுகிறவர் இல்லை என்று சொல்லுகிறார். அதாவது தன்னுடைய வாதத்துக்கு ஒரு நியாயம் சேர்க்கும் விதமாக அப்படியான ஒரு பாசாங்கை அவர் செய்திருக்கிறார். தமிழ் சட்டப்பேரவையிலே அதுவும் முதல்வர் அவர்கள் அமர்ந்திருக்கும் வரிசைக்கு எதிர்வரிசையில அமர்ந்து பார்க்கிற போது, அவர் அவையிலே இருக்கின்ற போதெல்லாம் நான் பெரும்பகுதியான நேரம் அவரையே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பேன். ஒரே சமயத்தில் மூன்று காரியங்களை செய்து கொண்டிருப்பார். கோப்புகள் வரும், அவற்றை உடனுக்குடன் பார்த்து அங்கேயே கையெழுத்திடுவார். முரசலிக்கோ அல்லது வேறு என்ன எழுதுகிறாரோ தெரியாது, காகிதத்தை வைத்து அதுவும் ஒரு ஓலை நறுக்கை வைத்து எழுத்தாணியில் எழுதுவது போல ஒரு விரலிலே பேப்பரை பிடித்துக் கொண்டு அதிலே எழுதிக்கொண்டே இருப்பார். எதிரிலே காலாசாரமான விவாதங்கள் போய்க் கொண்டிருக்கும், எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் பேசுவார்கள், அதையும் கவனித்துக் கொண்டு சடாரென யாரும் எதிர்வாத நேரத்திலே திடீரென எழுந்து அதற்கு ஒரு இடையீடு செய்துவிட்டு அமர்ந்து தன்னுடைய வேலையை தொடர்ந்து கொண்டே இருப்பார். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 100 நாட்களை முடித்த போது ஜீரோ அவர்களே காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் மரியாதைக்குரிய பெரியவர் சுதர்சனம் அவர்கள் எழுந்து அந்த ஆட்சியை பாராட்டி பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது எதிர்கட்சி கொறடாவாக இருக்கின்ற திரு செங்கோட்டையன் அவர்கள் எழுந்து, இப்படி ஜீரோ அவரை முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நேரத்தை நீங்கள் ஆளும் கட்சியை பாராட்டுவதற்காக பயன்படுத்துகிறீர்களே, நியாயமா என்று அவர் இந்த அரசை விமர்சித்து கடுமையான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது முதல்வரை பார்த்து அவர் எழுதி கொண்டிருக்கிறார், பக்கத்திலே கோப்புகள் வருகின்றன, அதை பார்க்கிறார், மீண்டும் எழுதுகிறார். திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசிக் கொண்டே இருக்கும்போது திடீரென இவர் எழுந்து ஒரு வார்த்தையை சொன்னார், செஞ்சார் கோட்டையை பாராட்டினால் செங்கோட்டைக்கு ஏன் பிடிக்க மாட்டேன் என்கிறது என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டார். அதை பேசிக் கொண்டிருந்த செங்கோட்டையனை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நேரமானது. அவர் திகைத்து நின்று விட்டு அப்புறம் அவரும் சிரித்துவிட்டு அவரும் அதோடு பேச்சை முடித்து விட்டு அமர்ந்து போனார். இப்படி அவருடைய அந்த கூர்மையான மதிநுட்பத்துக்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகளை அவரோடு இன்னும் கூடவே இருக்கின்ற மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவரை விட்டு பேச சொன்னால் நமக்கு ஏராளமான வால்யூம்கள் தொகுக்கலாம், அவ்வளவு சம்பவங்களை அவரெல்லாம் எடுத்துச் சொல்ல முடியும். இன்றைக்கு எத்தனையோ நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டிலே வேறு மாநிலங்களிலே இல்லாத திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. அத்தகைய சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்ற முதல்வர் அவர்கள் அவருடைய சட்டமன்ற பணி 50 ஆண்டுகளை எட்டிய போது தமிழ்நாட்டிலே இருக்கின்ற உண்மையிலேயே உடல் கொண்ட அறிவுஜீவிகள் அவரை பாராட்டி இருக்க வேண்டும், அப்பொழுது நாம் நடத்த தவறிய கூட்டத்தை தான் இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு எழுத்தாளர்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? இன்றைக்கு அவர் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார், அரசு விழாக்களில சாதைகள் அணிவிக்கக் கூடாது என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். அந்தோடு அந்த உத்தரவை நிறுத்தி விடவில்லை, சாதைகளுக்கு பதிலாக நூல்கள் வழங்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கின்றார். இன்றைக்கு தினந்தோறும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் அரசு விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதில் கலந்து கொள்கிற 20-30 பேர் வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகத்திடம் முதல்ல அவர்களுக்கெல்லாம் 300 ரூபாய் 400 ரூபாய் செலவு செய்து குறைந்தபட்சம் சாதைகளை வாங்கிக் கொண்டு வந்து அதை போர்த்துவார்கள். அந்த சாதை என்பதே ஒரு எதற்கும் பயன்படாத ஒரு வஸ்து, அது தமிழ்நாட்டிலே கூட தயாரிக்கப்படுவதில்லை, வட இந்தியாவிலே இருந்துதான் அது இங்கே தெரிவிக்கப்பட்டு இங்கே வியாபாரம் செய்யப்படுகிறது. அப்படி தொடர்ந்து பொதுப்பணம் விரயமாகிக் கொண்டிருந்தது, அதை தடுத்து இன்றைக்கு மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் எல்லாம் நூல்களை தேடி ஓடுகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு இவர் வருகிறார், இவருக்கு இந்த நூலை பிடிக்கும், இந்த நூலை கொடுப்போம், இந்த புத்தகத்தை கொடுப்போம் என்று தேடி பிடித்து வாங்கி இன்றைக்கு புத்தகங்களை தருகிறார்கள். முன்பையெல்லாம் அந்த சாதுரை பெறுகிற பிரமுகர்கள் அந்த சாதுரைகளை அங்கேயே விட்டுவிட்டு அல்லது அவருடைய உதவியாளர்கள் அல்லது அங்கே இருப்பவர்கள் அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு நூல்கள் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் அவற்றை பாதுகாப்போடு எடுத்துச் செல்கிறார்கள். சிறுக சிறுக ஒவ்வொரு அரசியல்வாதியின் வீட்டிலும் இப்பொழுது ஒரு நூலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கு வித்திட்டவர் இன்றைக்கு தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள். அடுத்து எழுத்தாளருடைய நூல்கள் எல்லாம் 500-600 படிகளுக்கு மேலே வாங்கப்படாத நிலை பல ஆண்டுகளாக அதுதான் நிலை. அன்றைக்கு 1000 படிகளுக்கு மேலே ஒரு புத்தகத்தை அச்சிடுவதே இல்லை என்கிற ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இருந்தது. இதை மாற்றி எங்கள் 1500 படிகள் வாங்க உத்தரவிட வேண்டும் என்று நான் சட்டப்பேரவையிலே கோரிக்கை வைத்த போது, அதுவும் ஒரு பொது சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய முதல் உரையிலே அந்த கோரிக்கையை நான் வைத்த போது, இது என்ன இவர் கேட்கிறான், இதற்காக நாம் செய்வதா என்றும் நினைக்காமல் அந்த கோரிக்கையை அப்பொழுதே நிறைவேற்றி இன்றைக்கு 1000 படிகள் வாங்குவதற்கு உத்தரவிட்டு தமிழ் நூல்கள் எல்லாம் குறைந்தபட்சம் இன்றைக்கு 2000 படிகள் அச்சிடுவதற்கான ஒரு பெரும் மாற்றத்தை, தமிழ் பதிப்புலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு ஆதரவை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து தமிழ் பதிப்பாளர்களுக்கு 1 கோடி ரூபாயை எடுத்து தந்து அதன் மூலம் விருதுகள் வழங்குங்கள் நல்ல எழுத்தாளர்களை கண்டு என்று அவர்களிடத்திலே அதை ஒப்படைத்திருக்கிறார். தானே கண்டறிந்து இவர் இவருக்கு கொடுங்கள் என்று சொல்கிறேன், அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லாமல் நீங்களாகவே முடிவு செய்து அதை செய்யுங்கள் என்று இன்றைக்கு தன்னுடைய பணத்திலிருந்து எடுத்துக் கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஊரக பகுதிகளில பஞ்சாயத்துகளில அண்ணா கிராம மறுமலர்ச்சி திட்டம் என்று ஒரு திட்டத்தை இன்னைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 20 லட்சம் ரூபாய் சிறப்பு நிதியாக ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதியிலே 2 லட்சம் ரூபாயை நூலகம் அமைப்பதற்காக பயன்படுத்துங்கள் என்று ஒரு உத்தரவிட்டு இன்னைக்கு கிராமங்களில் எல்லாம் நூலகங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இதைவிட எழுத்தாளர்களுக்கு அதிக நன்மைகளை செய்த அரசு இந்தியாவிலேயே வேறு எங்கும் கிடையாது. இடதுசாரிகள் கூட கோபித்துக் கொள்ளக்கூடாது. மேற்கு வங்கத்திலும் கூட அல்லது கேரளாவிலும் கூட இப்படியான விஷயங்கள் நடந்ததாக எனக்கு தெரியவில்லை. அதன் காரணமாகத்தான், அதனுடைய ஒரு நன்றி உணர்ச்சியின் காரணமாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு எழுத்தாளர்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள் போல் நான் நினைக்கிறேன். இந்த ஞானி அவர்கள் இங்கே இருக்கிற பலருக்கும் இன்னைக்கு கண்டித்து பேசுகிற பலருக்கும் நன்றாக அறிமுகமானவர். இன்னும் சொல்ல போனால் நண்பர் என்றே சொல்லலாம். அவரிடம் ஒரு இருக்கிற பழக்கத்தை நான் இப்படித்தான் புரிந்து கொள்கிறேன். பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் என்கின்ற ஒரு பதத்தாலே அதை குறிப்பிட விரும்புகிறேன். நான் சொல்வது சரி, நான் சொல்வது நான் என்னை தவிர மற்றவர்கள் எல்லோரும் தவறு என்கின்ற ஒரு மனோபாவம், இதனுடைய வேர் என்ன என்பதை பற்றி பல சமூக சிந்தனையாளர்கள் இங்கே இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்யலாம். ஆனால் இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் என்கின்ற இந்த மனோபாவம் ஒரு அதிகாரத்துவத்தை நோக்கிய ஒரு மனோபாவம். அது யாரிடம் இருந்தாலும் சரி, நாம் சரியாக இருக்கிறோம் என்று எண்ணுகிறவர்கள் பெரும்பாலும் சரியாக இருக்க முடியாத ஒரு சூழல் தான் இந்த சமூகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது. நாம் தவறாக இருக்கிறோம் என்று எண்ணுகிறவன் தான் ஒரு சரியான நிலையை நோக்கி பயணிக்க முடியும். அந்த விதத்திலே படைப்பிலக்கியவாதிகள் நிச்சயமாக அத்தகைய ஒரு குறையான மனோபாவத்தோடு இருந்தால்தான் அவர்கள் படைப்பு வேலையிலேயே ஈடுபட முடியும். நான் சரி அல்லது என்னுடைய படைப்பு சரியானது என்று ஒரு படைப்பாளி ஒரு எழுத்தாளர் நினைத்து விட்டானோ அன்றோடு அவருடைய ஆளுமை ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறது. நம் யாரிடம் இருக்கிற ஒரு பிரச்சனையே அவர் எல்லா விஷயத்திலும் தனக்கு ஒரு சரியான கருத்து இருக்கிறது என்று நம்புகிறார். அந்த கருத்தை சொல்லி இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மிகவும் கஷ்டப்படுகிறார். இந்த கருத்தினுடைய மனோபாவத்தினுடைய பின்னணியிலே இருப்பது உலகத்திலே மற்றவர்கள் எல்லோரும் ஒன்றும் தெரியாதவர்கள் முட்டாள்கள் என்று நம்புகிற ஒரு மனோபாவம். இத்தகைய மனோபாவம் கொண்டவர் அவர் சொல்லுகிற அந்த கருத்துக்கள் என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், சேதத்தை ஏற்படுத்தும் என்பதைத்தான் நாம் அவருடைய எழுத்துக்களிலே தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் இப்பொழுது மீட்டு பார்க்கிறேன். திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருக்கும் எனக்கும் நன்றாக தெரிந்த ஒரு நல்ல நண்பர் திரு கே பி சுனில் அவர்கள் இன்றைக்கு கேஆர் தொலைக்காட்சியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறவர். அன்றைக்கு அவர் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி பத்திரிகையிலே பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவர் ஒரு எழுதிய கட்டுரை ஒன்றுக்காக அவரை தமிழக சட்டப்பேரவையிலே கூண்டிலே ஏற்றி விசாரித்து தண்டனை வழங்குவதற்கான முயற்சிகளை அன்றைக்கு முதல்வராக இருந்தவர் எடுத்த வேளையிலே அதை கண்டித்து புதுச்சேரியிலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தேன். அப்போது பத்திரிகையாளர் என்கிற முறையில திரு ஞானி அவர்களை அதில் பேசுவதற்கு சிறப்பு பேச்சாளராக அழைத்திருந்தோம். அங்கே வந்து ஏறத்தாழ 1 மணி நேரம் பேசிய ஞானி அவர்கள் ஒரு 5 நிமிடம் கூட அல்லது இன்னும் சொல்ல போனால் நன்றாக யோசித்து பார்க்க 1 நிமிடம் கூட அந்த ஆட்சியாளர்களை விமர்சித்து பேசவில்லை. அத்தகைய பத்திரிகை சுதந்திரத்தை நெறித்த அந்த அடக்குமுறையாளர்களை பற்றி அவர் கண்டிக்கவே இல்லை. அதை கண்டிப்பதற்காகத்தான் கூட்டமே ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆனால் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் எந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், நாம் நம்முடைய பொறுப்பை எப்படி உணர்ந்து கொள்வது, பத்திரிகையாளர்கள் தங்களை தாங்களே எப்படி ஒரு கட்டுப்பாட்டோடு செயல்பட தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற நன்னெறிகளை எல்லாம் அன்றைக்கு 1 மணி நேரம் பேசி முடித்தார். நாங்கள் ரொம்ப ஒரு கடுமையான எதிர்பார்ப்போடு அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம். அது முடிந்ததும் ரொம்ப ஏன்னா அவரே சிறப்பு பேச்சாளர், நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அப்புறம் போனோம். அந்த காலத்தில் அந்த மன உளைச்சலை தீர்ப்பதற்காக நண்பர்கள் எல்லாம் ஒரு பியரை வாங்கி குடித்து விட்டு அப்புறம் ஞானிகிட்ட வந்து உங்களுடைய நடுநிலையை பற்றி அதுக்கப்புறம் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அது வேற ஒரு கைகலப்பு அளவுக்கு போய் முடிந்தது. அந்த காலத்தில் இருந்தும் சரி, இந்த காலம் வரையிலும் சரி, இப்படியான ஒரு மனோபாவம் அவருக்கு இருக்கிறது. ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் என்கிற அந்த மனோபாவம் அதுதான் அவரை இப்படியெல்லாம் பேச எழுத தூண்டுகிறது. நான் இந்த கட்டுரை வந்ததுமே தொலைபேசி செய்து திரு ஞானி அவரிடத்திலே பேசினேன், ஏன் இப்படி எழுதியிருக்கிறீர்கள், அவர் மற்றவர்களுக்கு அவரை பார்த்து அவர அளவுக்கு அதில் மூணுல ஒரு பங்கு கூட ஒர்க் பண்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை, அவரை போய் நீங்க ஓய்வெடுக்க சொல்றீங்களே என்று நான் கேட்டேன். இல்ல இல்ல இப்படிதான் நம்ம எல்லாம் பேசி அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் நான் குறிப்பிட்டிருக்கேன், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் என்று சொன்னார். அந்த சூழல் எத்தகையது நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கிருந்து எதிர்கட்சியினர் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள், இங்கே இருக்கிற அரசாங்கம் நீதிமன்றத்தை அவமதித்து விட்டது, எனவே முதல்வரை அவருடைய பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலே மனு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது முதல்வரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த விதத்தில் முயற்சித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலேதான் அதே ஒரு நோக்கத்தை கருத்தை வெளிப்படுத்துவதாக இந்த கட்டுரை வெளியாகிறது. அதிமுக காரர்கள் உச்ச நீதிமன்றத்திலே மனு போட்டு செய்த வேலையை ஞானி அவர்கள் தன்னுடைய கட்டுரை வாயிலாக இதற்கு செய்திருக்கிறார். ரெண்டுக்குமான நோக்கம் ஒன்றுதான், ஏன் கலைஞர் அவர்களை முதல்வர் பதவியில் இருந்து இன்றைக்கு நீக்க வேண்டும், என்ன காரணம்? எனக்கு ஏழை மக்கள் எல்லாம் புகையிலே அவதிப்படக்கூடாத அந்த வீட்டு பெண்கள் என்று இலவசமாக 8 லட்சம் 10 லட்சம் எரிவாயு இணைப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறாரே, அதற்காக அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டுமா? சத்துணவு சாப்பிட்டு அதில்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு வாரத்துக்கு 3 முட்டைகள் வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறாரே, அதற்காக அவரை பதவியிலிருந்து நீக்கிவிட வேண்டுமா? அல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு கூட 6000 ரூபாய் நிதியுதவி என்கின்ற ஒரு புதுமையான அருமையான திட்டத்தை கொண்டு வந்து மகப்பேறு காலத்திலே இறக்கின்ற அந்த கொடுமையை குறைத்திருக்கிறாரே, தவிர்த்திருக்கிறாரே, அதற்காக அவரை பதவியிலிருந்து நீக்கிவிட வேண்டுமா? எதற்காக நீக்கிவிட வேண்டும்? என்ன இன்றைக்கு இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கு, செய்யக்கூடாததை என்ன செய்திருக்கிறது? அந்த சமயத்தில் உச்சமாக இருந்த பிரச்சனை சேது சமுத்திர பிரச்சனை. அந்த சமயத்தில் அவர் பேசிய பேச்சுகள் அதுதான் கலைஞரை எப்படியாவது ஓய்வு பெற வைத்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்துக்கு பின்னணியாக இருக்க முடியும். பாவம் என்பது ஒரு பொய் என்று உச்ச நீதிமன்றத்திலே ஆர்காலஜிக்கல் சர்வே ஆப் இந்தியா அதிகாரிகள் அபிடவிட்டிலே சொன்ன அந்த செய்தியை மிக வலுவாக இன்றைக்கு அரசியல் தளத்திலே எடுத்து முழங்கினாரே கலைஞர் அவர்கள். அதற்காகத்தான் அந்த பொய்யை வைத்தே வாழ்கிறவர்கள் அவரை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று நிற்கிறார்கள். எதற்காகத்தான் அதிமுகவினர் உச்ச நீதிமன்றத்திலே மனு போடுகிறார்கள்? ஞானி அவர்கள் கட்டுரை வாயிலாக ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த தீ நோக்கங்களை புரிந்து கொண்டு இவற்றை முறியடிப்பது என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை விமர்சிக்காமல் இருக்க வேண்டும் என்பதில் அடங்கி இருக்கவில்லை. தோழர் மார்க் அவர்கள் குறிப்பிட்டார்கள், யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை. அந்த சுதந்திரத்தை, அந்த உரிமையை நாம் தக்க வைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் இந்த நல்லாட்சியை நாம் காப்பாற்ற முடியும், இந்த தீய நோக்கங்களை நாம் முறியடிக்க முடியும். அந்த நல்ல நோக்கத்துக்காக இங்கே திரண்டிருக்கிற எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், சிந்தனையாளர்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதற்கான வாய்ப்பை தந்தவர்களுக்கு நன்றி சொல்லி அழைக்கிறேன். வணக்கம்.